ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒன்றாகாது எஞ்சும் பிறப்பும் இருள் மனமும் என்னறிய சஞ்சிதமும் நாட்டமிழ தான் விழித்து. பலவாக எஞ்சியுள்ள ஒன்றாகாதுன்னா பலவாக இருக்குன்னு அர்த்தம். பலவாக எஞ்சியுள்ள பிறப்புகளும் அப்பிறப்புகளுக்கு காரணமாய் புத்தியில் கிடக்கும் பலவினைகளாம் சஞ்சிதமும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாம் இருள்மலமும். தன் அருட்பாவையா அருட்பார்வையினாலே அருட்பார்வையினாலே ஒடுங்கும் வண்ணம் விழிமலர்ந்து நோக்கி அருளி. இது நயன திக்கை. அதுக்கப்புறம் பரிசதீசை ஹஸ்தமஸ்தக சம்யோகம் என்று சொல்வார். தம்முடைய திருக்கரத்தினாலே சிவனுடைய தலையினை தொடுதல். பஞ்சவினைக்கு ஈடான மாய எழிலான நால்வகையும் கோடாமையக்கும் குடிலமது பாடாக தன்னொழியை ஓங்க தனது சிறு கை தளத்தை தன்னை நினை என் சிரத்தில் தான் அமைத்து. தன்னையே நினைக்கின்ற என்னுடைய சிரத்திலே எதை வைக்கின்றன? தனது சிறு கை தளத்தை. தளம் உள்ளங்கை. என்ன திருக்கரத்தை வைக்கணும்? விரலை வைக்கிறாரா உள்ளங்கை வைக்கிற சந்தேகம் வரும். தளங்கிறதுனால என்னது? உள்ளங்கை. தன்னை நினை என் சிரத்தில் இதை வைக்கிறாரா? தனது திரு கைத்தளத்தை தன்னை நிறை என் சிரத்தில் தான் அமைத்து. தன்னையே நினைக்கின்ற என் சிரத்திலே அமைக்கின்றார். தனது திரு கைத்தளத்தை அமைக்கின்றார். ஹஸ்தம்னா கை, மஸ்தகம்னா தலை மத்தி, சம்யோகம்னா அதோட சேர்த்தல். அந்த கையை தலைமத்தியில சேர்த்தல், அது ஒரு தீக்கை. அதனால என்ன பயன் உண்டாகுது அப்படின்னா, வஞ்சவினைக்கு ஈடான மாய எளிதான நால்வகையும் போடாமையக்கும் குடிதமது. வஞ்ச வினைக்கு, வினையே வந்து வஞ்ச வினைனா அது ஒரு வினையா அப்படின்னா, நல்வினை தீவினைன்னு படிச்சிருக்கிறோம். இது வஞ்ச வினைன்னு மூணாவதா அப்படின்னா, வஞ்ச வினைன்னு மூணாவது இல்ல. நல்வினை தீவினை ரெண்டுத்துக்குமே பொதுவான பெயர் வஞ்சவினை இல்லையா? நமக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கலாம். தீவினை நீங்க வஞ்சவினைன்னு சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு இல்லாம மோசமா பெயர் கொடுங்க, அது ஒத்துக்கலாம். நல்வினையும் போய் வஞ்சவினைன்னு சொல்றீங்களா சார் அப்படிமோ? என்ன அப்படின்னா, நல்வினையும் என்ன திருவருளுக்கு நாம கருவியா இருந்து செய்யறோம் நினைக்காம, அதையும் நான் தான் செய்யறேன்னு நினைச்சோம்னா இல்லையா? ஆகையினாலே அப்போ அது வஞ்சவினையாயிரு. தன்னையே அதுக்கு கர்த்தாவாக ஆக்கி திருவருளை மறந்து தன்முனைப்போடு செய்தால் அது நல்ல வினையா இருந்தாலும் கூட, வஞ்சவினைனா என்ன அப்படின்னா, பிறருக்குரிய ஒன்றை நமக்காக்கிக் கொள்வது, அது வஞ்சனை இல்லைங்களா? தனக்கு இல்லாத ஒரு தகுதியை இருப்பதாக சொல்லி ஏமாற்றுவது. என்னன்னா, நமக்குன்னு ஒரு செயல் கிடையாது, பெருமான் செலுத்தி தான் நம்ம செய்யறோம். அப்படி இல்ல நானே தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சா அது நான் வஞ்சனை பண்றேன்னு அர்த்தம். அதனால வினையே வஞ்சனை உள்ளதுதான், வினையினாலே அது வஞ்சனை உள்ளதுதான். அதனாலதான் வஞ்ச வினையினர். வஞ்சவினைக்கு ஈடான மாயை, வினைக்கு ஈடாக வரக்கூடிய மாயை. மாயைன்னா நாம அந்த முதல் காரண மாயையே நினைப்போம். இங்க வினைக்கு ஈடாக வரக்கூடிய மாயைன்ட்டார். அப்போ அது அந்த மாயையிலிருந்து வரக்கூடிய தனுகரணம் புவன போகங்களை தான் குறிக்கும். மாயை என்பது ஆகு பெயராக மாயத்தை குறிப்பதாக கொள்ளலாம். ஏன்னா வினைக்கு ஈடானேன்னு சொல்லிட்டார். வினைக்கு ஈடாக வருவது மாயையம் தானே, தனுகரண போன போகம் தானே. அதனால வஞ்சவினைக்கு ஈடான மாயை எளிதான நால்வகையும், அத நாலு தனு கரணம் புகுண போகம், எளிதான நால்வகையும் கோடாமயக்கும் குடிதமது. கோடுதல்னா என்ன அப்படின்னா, பிறழுதல். பிறழுதல் கோடுனா பிறழ்ச்சி. இந்த நால்வகையும் பிறழ்ச்சி உரமாறு மயக்குகிறது. அதாவது முத்தி நெறியிலே முன்னேறி செல்லக்கூடிய ஆன்மாவை இது என்ன செய்து ஐம்புல நெறிக்கு சேரும்படி பிறழ்ச்சி ஏற்படுத்தி விடுகிறது இல்லையா? அதான் விலங்கும் மனத்தால் விமலா உனக்கு என்று சொன்ன. விலங்குதல்னாலும் அந்த பிறழுதல் தான். விலங்கும் மனத்தால் அந்த 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 எழுத்துக்களுடைய புணர்ச்சியில அந்த விலங்கும் அந்த இம்மன்னா அங்க மறைஞ்சிருக்குது. விலங்கு மனத்தால விரிச்சதுன்னா விலங்கும் மனத்தால்னு வரும். விலங்குன்னு அங்க மிருகம் அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது அந்த இடத்துல. விலங்கும் மனத்தால் பிறழுது. புலன்கள் வஞ்சனையை செய்கின்றன. அனித்தமான புலன்கள் நித்தம் போல காட்டி நம்மை மயக்குகின்றன. அதனால மனமும் என்ன செய்கிறது? பிறழ்கின்றது. முத்தி நெறியிலிருந்து ஐம்புல நெறிக்கு பிறழ்கின்றது. கோடுன்னா அந்த பிறழுதல். கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை அப்பர் பெருமான் பாடியிருப்பார் ராமேஸ்வரம் பதிகத்துல. கோடி மாதவங்கள் செய்து குன்றினார். கோடி கோடிக்கணக்கில் மாதவங்கள் செய்து அப்படி ஒரு பொருள், மாதவங்கள் செய்து கோடி குன்றினார் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். மாதவங்கள்லாம் செய்தவன்னா ராவணன், அப்புறம் என்ன செய்தான், நிலை பிறந்துட்டான். அந்த சீதையிடம் அவன் மயக்கம் வைத்ததனாலே தன்னுடைய தவணையிலிருந்து என்ன செய்து விட்டான், பிறந்து விட்டான், அதனால குன்றி விட்டான் இல்லையா. அதான் மாதவங்கள் செய்து கோடி குன்றினார்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆகவே கோடுதல் என்பது அந்த பிறழுதல் என்பது கோடா மயக்கும் கோடுங்க பிறழ்ச்சி, பிறழ்ச்சியாக மயக்குகின்ற குடிலம், குடிலம் என்பது வஞ்சனை. இந்த நான்கு வகை மாயா காரியங்களும் நமக்கு அப்படி வஞ்சனையை செய்கின்றன. அதான் புலமைந்தும் வஞ்சனையை செய்ய என்றார். இன்னொரு பாடலையும் சொல்வார் அல்லவா, மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின். புலன்கள் சொன்னது இந்த மாயா காரியங்கள் நாளையும் தான். இந்த குடிலம், இந்த மாயா காரியம் செய்கின்ற குடிலம், அந்த வஞ்சனை அது பாடாக அது வீழ்ந்து போகும்படியாக, மாயா காரியம் செய்கின்ற அந்த வஞ்சனையான மயக்கம் வீழும்படியாக என்ன செய்தாராம், தன்னுடைய கைத்தலத்தை தன்னையே நினைக்கின்ற என் சிரத்தின் மீது வைத்தார். அந்த அப்படி வச்சதனால அந்த உலக மயக்கம் முற்றிலும் நீங்கி விட்டலாம். நிமிஷாமுதியோட ஜீசையனுடைய தன்மையை பாருங்க, அப்படி நோக்குகின்றார். மும்மலங்களும் ஆட்டங்கானது நிமிஷாமுதியில திருநோக்கம் செய்தாலே. அப்புறம் திருக்கலத்தால சீடனுடைய சிரத்தை தொடுகின்றார், உலக மயக்கம் முற்றிலுமா போயிடுது. ஏன்னா அது நிமிஷாமுத்தினா யாரு, அப்பேற்பட்ட சிவபெருமான் அல்லவா அப்படி வந்திருக்கின்றார். நான் இந்த திருநாமத்தை தாங்கி பன்னறிய மிக்க உயிர் தொகையும் மேம்பட்ட எப்பொருளும் ஒக்க உடனாயும் அல்லாது ஓங்கு நிலை எக்கண்ணும் நீங்காத தன்னை நிகழ்த்தியிடவே கிருபைவின் தாங்காது தள்ள தலைப்பட்டு சீங்ககலா பாவி செவி வழியாய் பாதகனின் உட்புகுத மேவி உபதேசம் விளம்பியே. அப்புறம் வா வந்து உபதேசம் செய்த, மந்திரோபதேசம் செய்த, மந்திரோபதேசம் செய்கின்ற தீட்சை. மந்திரோபதேசம் செய்யும் போது என்ன, உலக உயிர்கள் அனைத்திலும் பெருமான் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையால் வேறாகவும் செலுத்தன்மையால் உடனாகவும் இருக்கின்ற அந்த உண்மையை அடியேன் உணரும்படி, அந்த உண்மை நிலை எனக்கு தரிசனமாகும்படி மந்திரோபதேசம் செய்தார். மந்திரோபதேசம் செய்ததுனால எம்பெருமான் அப்படி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இல்லையா போனாகி கூத்தாட்டு வானாகி நிற்கின்ற அந்த உண்மையெல்லாம் நான் உணரக்கூடிய அனுபவத்தில் உணரக்கூடிய பேரு கிடைத்தது. அந்த பேரு கிடைக்கும்படியாக மந்திரோபதேசம் செய்தாராம். தேவான தன்னை யான் என்று தருக்கினல்லால் தீயவிருள் என்னை அணுகாது இராதென்று முன்னியனை தானாக பாவித்து தானின்ற யானனவே மானமுறக் கண்டருளால் மன்னியிட இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று குருநாதர் பாவிக்கணுமா, அப்பந்தான் அந்த ஆன்மா சிவத்தன்மை பெறும். சீடன் வந்து சிவோகம் பாவனை செய்யணும்னு சொல்லுவாங்க, அதுவும் குரு சொல்லுவார். குருவும் சீடனுக்காக என்ன செய்யணுமோ பாவிக்கணுமா, இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று பாவிக்கணும். அது குரு செய்ய வேண்டிய பாவனை. சீடன் செய்ய வேண்டியது தான் சிவம் என்று சொல்லி சிவோகம் பாவனை செய்யணும். தான் சிவன சிவத்துக்கு சமம்னு அர்த்தம் இல்ல, சிவத்தை சார்ந்து அடியேனும் அந்த சிவமான தன்மை பெற வேண்டும் என்ற நோக்கிலே செய்வது, அடிமை திறத்தோடுதான் செய்யப்படும் அது. அது சிவோகம் பாவனை. சீடனும் சிவமாகட்டும் என்று சொல்லி குரு பாவிக்கிறார் அல்லவா, அது சிவோயம் பாவனை. சிவோயம் என்று மாபாடித்திலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த சீடன் சிவமான தன்மை பெறட்டும் என்று குரு பாவனை செய்வது, இதுதான் சிவோயம். சீடன் பொருட்டு, சீடன் சிவமாகும் பொருட்டு, இந்த சீடன் சிவமாகட்டும்னு குரு நினைக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா, இவர் நல்ல ஒரு நிறைய புண்ணியம் செஞ்சவர், ஒரு புண்ணியாத்மா, இவர் வந்து நம்மள நல்லா இருக்கும்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சில சான்றோர்களை சொல்லும்போது சொல்றோம். அதே மாதிரி ஞான குருவாக இருப்பவர் சீடனை வந்து இந்த சீடன் சிவமாகட்டும் நினைச்சா இல்லையா, இந்த சீடனாகி ஆன்மா சிவமாகட்டும் நினைச்சா அந்த ஆன்மாவுக்கு சிவப்பேறு கிடைக்கும். அதான் சிவோயம் என்ற பாவனை. மாபாடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. சிவோயம் வடமொழியிலே அயம் என்றார் இது என்று அர்த்தம். அயமாத்மா பிரம்மம் வருது இல்லையா, இந்த ஆன்மா பிரம்மமாகட்டும். மகா வாக்கிய பொருள் தான், மகா வாக்கிய பொருள் தான் இது. அயம் என்றால் இது, வடமொழியில அயம்னா தமிழ்ல இதுன்னு அர்த்தம். சிவோயம்னா அயம் இது, இந்த ஆன்மா சிவம் சிவமாகட்டும். அதுதான் அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்திலே, அதுவும் இந்த நமச்சிவாய மூர்த்திகள் திருவாவதாரம் செய்த திருவாவுடுதலை தலத்தின் மீது பாடிய திருத்தாண்டகம் ஒன்றிலே, பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று பாடியுள்ளார். பக்தர்களுடைய சித்தத்தை எழுந்தொருளி பாவிக்கின்றான். அந்த பக்தர்கள் சிவமாகட்டும்னு பாவிக்கின்றான். அது பெருமான் என்ன ஞானாஸ்ரீ பாவிக்கின்றான். ஞானாஸ்ரீ யாரு? சிவம் தானே, சிவபெருமான் பாவிக்கின்றான் தானே பொருள். அதான் பக்தர்கள் சித்தத்தை பாவித்தானை என்று திருவாவூர்த்தி சித்தாண்டகத்தில் அப்பர்வர்மான் பாடியிருக்கின்றார். அந்த பக்தர்களை சிவோகம் பாவனை பாவிக்குமாறு செய்கின்றான் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க. ஆனா அதை விட பக்தர்களுக்காக பெருமானை பாவிக்கின்றார் அல்லவா, அந்த செய்தி இங்க பெறப்படுது அல்லவா. பாவனை என்பது ஒரு தீட்சை, பாவனை ஒரு தீட்சை, அந்த தீட்சை தான் இது. சீடனுக்காக குருநாதர் பாவிப்பது பாவனைங்கிற தீட்சை. என்னென்ன மகையான தீட்சைகளா இருக்குன்னு சிவபிரகாசத்துல சொல்லும் போது சொல்லுவார் இல்லையா. மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன். தீவகம் என்பது என்ன அப்படின்னா பார்வை விலங்கு. மான் போல ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி மானை கவர்தல் இல்லையா, மான் காட்டி மான் பிடித்தல் போடமாங்க. அது ஒரு உடை ஓமைதான், அது வந்து வேட்டையாடுதல் பொருட்டு அப்படி செய்வது. இந்த உயிரை ஐம்புலங்களாக வேடர்களிடமிருந்து மீட்கும் பொருட்டு செய்வது இல்லையா. நோக்கம் வேறு வேறு. ஒரு குடையாதான் ஓமை சொல்லுவாங்க என்ன. ஆகவே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால். அந்த முறைப்படி இங்க வருது பாருங்க. திருநோக்கம் நயன திசை, முதல் நயன திசை சொன்னார். பரிசத்தால் திருக்கரத்தால உள்ளங்கை இல்லையா, திருக்கைத்தளத்தினால தலையை தொடுவது அடுத்து சொன்னார். பரிசத்தால் திகழும் வாக்கால் மந்திரோபதேசம் அடுத்து சொன்னார். பாவனையால் பாவனை சொல்லியிருக்கார் பாரு. பாவனையால் இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று செய்யக்கூடிய பாவனை. ஆகவே பத்தர்கள் சித்தத்தை பாவித்தானேன்னா அந்த சிவோயம் என்று பாவித்தலை குறிப்பிடுகின்றார். சீடனை சிவோகம் பாவனை செய்ய வைக்கிறது என்பது அது அது அப்புறம் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஆபாடித்தம் கூட நம்ம அதை உணர்ந்து கொள்ளலாம். என்னை தானாக பாவித்து, அதுதான் என்னை சீடனாகிய என்னை சிவமாகிய தானாக பாவித்து. சீடன் சிவமாகட்டும் தானாக பாவித்து தானின்ற யானனவே மானமுற கண்டருளால் மன்னியிட. அப்புறம் வந்து யோக தீட்சை, ஞானமுதல் தீர அருள் யோகம் சின்னமுறை இயற்றி பாரம் அதுவாய் பறந்து வரும். ஞான முதல் தீர அருள் யோகம் சின்னமுறம் இயற்றி. ஞான முதல் தீர, ஞானம் தீரன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன ஞானம் முதல் என்று சொன்னால் ஞானம் முதலிய மூன்று ஞானம் ஞாதிரு ஞேயம். ஞாதிருவை முதலாக வைத்து சொல்வார்கள். ஞாதிரு என்றால் அறிபவன், ஞானம் என்றால் அவனுக்கு அவன் அறியும்படி காட்டக்கூடிய அந்த ஞானம் சிவஞானம். ஞேயம் என்றால் சிவம். இப்படி மூன்றாக பகுத்தறிகின்ற அந்த நிலை திரிபுடி நிலைன்னு சொல்லப்படும். நான் அறிபவன், எனக்கு காட்டாக இருப்பது சிவஞானம், என்னால் அறியப்படும் பொருளாக இருப்பது சிவம் என்று இப்படி பகுத்து அறிதல் என்னன்னா இது திரிபுடி நிலை. இந்த திரிபுடி நிலையில இருந்து அறிந்தால் சிவ அனுபவம் அந்த முத்தி பேரின்ப அனுபவம் விளையாது. அறிதல்ங்கிற அந்த அளவுல தான் இருக்கும், இது தெளிவான அறிவு அல்ல. எனவே இந்த திரிபுடி நிலையை கடக்க வேண்டும், ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் உண்டு. அறிபவனாக ஆன்மா இருக்கிறது, இந்த ஆன்மாவுக்கு காட்டுவதாக சிவஞானம் இருக்கிறது, ஆன்மாவால் அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கிறது இல்லையா. இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பகுத்துணர்வோடு ஆன்மா சிவத்தை காணக்கூடாது, சிவத்தோடு ஒன்றிவிட வேண்டும். அந்த காட்டுகின்ற ஞானத்தோடு ஒன்றிவிட வேண்டும், ஒன்று ஞேயத்திலும் ஒன்றிவிட வேண்டும். ஆகையினாலே நமக்கு ஐயங்கள் வரலாம். உலகப் பொருளை அறியும் போது இந்த திரிபுடி நிலையில் அறிந்தால்தான் அது சரியான அறிவு. இந்த கடிகாரத்தை நான் அறிகிறேன்னா அறிபவனாக நான் இருக்கிறேன், இந்த கடிகாரத்தை எனக்கு காட்டுவதாக கண் இருக்கிறது, கதிரொளி இருக்கிறது, என்னால் அறியப்படும் பொருளாக இந்த கடிகாரம் இருக்கிறது என்று பிரித்து அறிந்தால்தான் இது சரியான அறிவு. இந்த கடிகாரத்தில் ஒன்றி நான் கடிகாரம் தெரியும்னா அங்கே சரியா வராது. அதே மாதிரி தானே சிவத்துக்கும் சொல்லணும். சிவத்துக்கு மட்டும் நான் அறிபவன், அந்த சிவஞானத்தை கண்ணாக கூட தான் அவன் அறிய முடியும், இந்த ஊனக்கண்ணால் அறிய முடியாது. அப்ப அங்க சிவஞானம் எனக்கு கண்ணாக இருந்து காட்டுகிறது ஞானம், சிவம் அறியப்படுது ஞேயம், நான் அறிபவன் யாதிரு, இப்படி அறிஞ்சாதானே அங்கேயும் அது தெளிவான அறிவாகும், அங்க மட்டும் இப்படி பிரித்தறிய கூடாது சிவத்தோட ஒன்றணும் சொல்றீங்களே அப்படின்னா, இந்த கடிகாரத்தை அறியறதுக்கு சரிதான், நான் அறிபவன், இது அறியப்படும் பொருள், பகுத்தறிவு தான் சரி. ஏன்னா இது எனக்கு அந்நியமான பொருள், கடிகாரம் எனக்கு அந்நியமான பொருள், ஆனால் சிவம் எனக்கு உள்ளும் புறமும் கலந்திருப்பது, தன் வியாபகத்திற்குள் என்னை அடக்கி இருப்பது, இல்லையா, எனக்கு அந்நியமாக பிரிந்திருப்பது அல்ல. எனவே அந்நியமான பொருளை பகுத்தறிவது போல அனன்யமாய் இருக்கக்கூடிய சிவத்தை அறிந்தால் அது பிழையான காட்சி. எனவே நம்முடைய பழக்கத்தினாலே இந்த திரிபுடிகளை நாம் அறிகிறோம், அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். அதுக்குத்தான் அங்க யோக தீட்சை பண்றார். அதான் யோக பண்பால் என்று உமாவசிவன் சொல்லுவார். அதான் தீர அருள் யோகம் சின்னமுறை ஏற்றி அந்த யோக தீட்சையினால திரிபுடி நிலையை கடக்க வைக்கின்றார். பாரம் அதுவாய் பறந்து வரும் சீரான ஆரத்துவா அகல ஆன தொழில் அருளால் மாறச்சிடவே மதித்து ஏற்றி. அதுக்கப்புறம் அத்துவ சுத்தி என்ற தீட்சை என்ற ஒரு அருட்செயலை செய்கின்றார். அந்த ஆறு அத்துவாக்களிலும் ஈட்டப்பட்டு கிடக்கக்கூடிய சஞ்சீத கண்மங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றன, அந்த சஞ்சீத கண்மங்கள் எல்லாம் பிறவியை தராத வண்ணம், கண்மம் இருந்தால் அதுக்கேற்ற பிறவி வந்துடும் இல்லையா, ஆனா அந்த கண்மங்கள் எல்லாம் பிறவியை தராத வண்ணம் ஒடுக்கப்படுகின்றன. இது எதை போல என்று சொன்னால், விதையின் இருந்தால் அது உழைச்சி செடியை ஏற்படுத்திடும், அந்த விதையை அந்த விதைகளை நெருப்பிலே இட்டுவிட்டால் அவை முளைக்காது. அதுபோல இவருடைய ஞான சக்தியாகிய அந்த அக்னியினாலே அந்த கண்மங்கள் சஞ்சிதமாகிய விதைகள் எல்லாம் பிறவியாக முளைக்காத வண்ணம் இந்த அத்துவ சுத்தியிலே போக்கி விடுகின்றார். எனவே பெருஞ்சுமையாக பறந்து வரும் முறையான ஆறு அத்துவாக்களும் நீங்க உரிய தொழிலாம் அத்துவ சுத்தியினை சிவாகம் சிவாகமனறிக்கு மாறுபடாமல் இயற்றி என்று சொல்லி அதற்கு பொருள் சொல்லியிருக்கின்றோம். வேறற்ற தானே யானாகி தலைத்து என்னதும் தானாய் தானே தலையின்ற தம்பிரா. இப்படி தீட்சைகளெல்லாம் இயற்றி என்னை சிவமாக்கி இல்லையா, என்னில் தானே எழுந்தருளி என்னை தனதாக்கி என் உடைமைகளையும் தான் தனதாக்கிக் கொண்டு எவ்வளவு தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய சயாபரன் என்பான். இப்படி எல்லாரையும் தன்மையிற்படுத்துவதும் அவனுடைய கருணைதான். என்ன அப்படி சிவத்தோடு சிவமா ஆன்மா சேர்ந்திருந்தாதான் ஆன்மாவுக்கு இந்த மும்மலை பிடிப்பு நீங்கும், எந்த துன்பமும் இருக்காது. அதனால தன்னை எல்லாரையும் தன்மயமாக்குவதன் மூலம் துன்பத்திலிருந்து காக்கின்றான் ஆன்மாவை, இன்பமும் கொடுக்கின்றான். அதனாலதான் சயாபரன் அந்த இடத்துல குறிப்பிட்டார் மணிவாசக பெருமான். எவ்வளவர் தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய சயாபரன் எம் இறை, அது எம் இறையாகிய சிவத்துக்கு மட்டும்தான் அந்த இயல்பு உண்டு. இந்த இடத்துல எம் இறைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி சிவத்துக்குரிய தனிச்சிறப்பை சொல்லும் போது இறைவன் இறைவன் பலரும் சொல்றாங்க, ஆனா இறை இலக்கணத்தை உள்ளவாறு சொல்வது தெய்வ சித்தாந்தம்னா அதான் உரிய இடங்கள்ல அப்படி சொல்லுவாங்க. ஆமா, எங்கள் பிரான்பார் உமாவது சிவம் தன்னிலமை மண்ணுயிர்கள் தார தருஞ்சத்தி சின்னமிரான் எங்கள் பிரான் சொல்லுவார். அதே மாதிரி இங்கே சொன்னார். இப்படியெல்லாம் ஞான தீட்சைகளை அருளி அடியனுடைய பாசப்பிணிப்பை முற்றிலுமாக போக்கி அடியனை சிவமாக விளங்க செய்து அந்த சிவமாந்தன்மை பெருவாழ்வை தந்த பெருமான் அடியனை நோக்கி சொல்கின்றார், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெத்தம் முத்து என்று இரண்டாக அடங்கும் இல்லையா, முப்பொருளின் இயல்பும் வந்து பெத்தத்திலும் முத்தியும் மாறுபடாது, இப்படி மாறுபடாதபடி என்ன உரிய இலக்கணங்களோடு உத்தமமான ஒரு கருத்தாகிய சத்காரியவாதத்தின் அடிப்படையிலே உனக்கு சைவ சித்தாந்தத்தை குறைவில்லாமல் உபதேசித்திருக்கின்றோம், இதிலே உனக்கு என்னென்ன ஐயங்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளனவோ அவற்றை நீ வினவி தெளிவு பெறுவாயாக என்று உத்தரவு அருள்கின்றார். சொன்னார், ஈனமர பெத்தத்தும் முத்தியினும் பேராது இலக்கணங்கள் நித்தத்துவமாய் நிகழ்த்த மிகவும் உத்தமமாய் நாட்டுகின்ற முப்பொருட்கும் நாசமுறாதே உணர்த்த வீட்டுகின்ற சர்க்காரியம் என்று தீட்டுமதால் ஞானாகம நூல் அயந்துணர்க்கு நாமனைத்தும் ஈனாயமில்லாது எடுத்துரைத்தும் ஆனதனில் ஐயமுற்றதெல்லாம் அகல வினாவு என்றருளியினர். ஈனமர ஈனம் இழிவு, இழிவு நிலை நீங்கும் பொருட்டு, மலச்சார்பாகிய இழிவு நிலை நீங்கும் பொருட்டு, அதாவது பெற்றத்தும் முத்தியினும் பேராது இலக்கணங்கள் என்று சொன்னார். செத்தமும் முத்தியும் ஒன்றுக்கொண்டு நேர்மாறான நிலைகள். செத்தம் என்பது உயிர்கள் பாசத்தால் ஊற்றிருக்கின்ற நிலை, முத்தி என்பது பாசத்தில் விடுபட்டு சிவச்சார் ஊற்றிருக்கின்ற நிலை. ரெண்டும் வேறு வேறான நிலைகள் இல்லையா? ஆகவே ஒன்றன் இயல்பு மற்றொன்றுக்கு பொருந்தாதபடி சொல்லணும். முத்தியை சொல்லும்போது இந்த முத்தி பெத்தத்தில் உள்ள ஒரு தன்மை இந்த முத்தியிலும் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அது மாதிரி பெத்தத்தை பற்றி சொல்லும்போது முத்தியில் உள்ள இயல்பு பெத்தத்தில் காணப்படுதே சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று மாறானவை, ஒன்றின் இயல்பு மற்றொன்றுக்கு பொருந்தாதபடி இதை சொல்லணும் இல்லையா? அவர் சீமன் முத்தி அடைஞ்சிட்டாரு, ஆனா அவருக்கும் பிராரத்த அனுபவம் உண்டுன்னு சொன்னா, பெத்த நிலையில இருக்கிறவனுக்கும் உண்டு, முத்தி நிலையில உண்டுன்னு சொன்னா, அதான் சமயாச்சாரியர்கள் நாயன்மார்களை பத்தி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் சிவஞான சித்தியார்ல விரிவா இருக்கு. அவர்கள்லாம் வினைப்போகம் திப்பது போல ஒரு காட்சி ஏற்படலாம், எதிலும் அவர்கள் தோய மாட்டார்கள் இல்லையா? ஆகவே முத்தி நிலையில இருப்பவர்களை வந்து பெத்த நிலையில ஒரு இயல்புகளை அங்க ஏற்றக்கூடாது. அது வேறு நிலை, அங்க முத்திக்குரிய பண்புகளை இங்க கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி தெளிவா இருக்கு சைவ சித்தாந்தம் இல்லையா? அது மாதிரி முப்பொருட்கும் வந்து முப்பொருட்கும் பொது இலக்கணம் சொல்லியிருக்கு, உண்மை இலக்கணம் சொல்லியிருக்கு. என்ன அந்த இலக்கணங்களையும் தெளிவா சொல்லணும். எல்லாத்துக்கும் சர்க்காரியவாதம் அடிப்படையா இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையான சர்க்காரியவாதப்படி உனக்கு முப்பொருள் உண்மையை தெளிவா சொல்லியிருக்கிறேன். பெத்தம் முத்திய முரண்பாடு இல்லாம விளக்கியிருக்கிறேன். இவ்வளவு விளக்கி இருந்தாலும் இது மேல் உனக்கு ஏதேனும் ஐயங்கள் தோன்றியிருக்கலாம், அந்த ஐயங்கள் தீரும்படி நீ கேட்டு தெரிந்து தெளிவு பெறுவாயாக என்று சொல்கின்றார். இனி வரக்கூடிய பகுதியில் தான் ஐயங்களை கேட்கின்றார். யாரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் நமசிவாயமூர்த்திகள் விளக்கங்களை அருள்கின்றார். மிக அருமையான சித்தாந்த செய்திகள் எல்லாம் வர இருக்கின்றன. அதன் மூலம் நமக்கு மேலும் மேலும் தெளிவு கிடைக்க இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, அவற்றை எல்லாம் வரக்கூடிய வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவேற்றிக் கொள்கின்றேன். திருச்சி சம்பளம்.